SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களே.
வணக்கம்.
உங்கள் அரசியல் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தால், உங்களது கொள்கை ஒரு நாடு இரண்டு தேசம் என்ற கொள்கை அல்லது கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது. ஆனால் இப்போதைய இலங்கையின் அரசியல் சூழலை பார்த்தால் அதற்கான சாத்தியமே இல்லை என்றே படுகிறது. இப்போது நம்புகின்றீர்களா, ஒரு நாடு இரண்டு தேசம்தான் இப்போதும் கொள்கை, இதேதான் கோரிக்கை என்று படுகிறதா? எது உங்களது கொள்கை இப்போது சொல்லுங்களேன்.
இது எங்களுடைய நிலப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேர்தலில் நாங்கள் விழுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட, நாங்கள் தேர்தல் காலத்திலே மிக தெளிவாக கூறியிருந்தோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதே நிலப்பாட்டை தான் முன்வைக்கிறோம். தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், ஒரு சமஷ்டி தீர்வு, சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே என்ற கோட்பாடுகளை முன்வைக்கிறோம். இரு தேசம் ஒரு நாடு என்ற கோஷத்தை அவர்கள் பாவிக்காவிட்டாலும், நடைமுறையிலே வந்து கொள்கையளவில் அதே நிலப்பாடைத்தான் நான் முன்வைக்கிறோம். ஆனால் அவர்கள் தேர்தலுக்காக வாக்கு பெறுவதற்காக மட்டும்தான் அதை முன்வைக்கிறமே தவிர, தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய தோற்றுப்போன 13 திருத்தம் மாகாண சபை அடிப்படையில் இருக்கிற அந்த அரசியலமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றதான் நாங்கள் சொன்னாங்கள். எங்களோட கொள்கையில் ஒரு மாற்றம் இல்லை. மக்கள் ஆணையை கொடுத்ததும் எங்களுடைய நிலப்பாடுக்காக. ஆனால் தேர்தலுக்கு பிறகு 2 கழிஞ்சதுக்கு பிறகு மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களை ஏமாத்தியிருக்கிறதாக தெளிவு வந்திருக்கிற நிலையிலே, நான் நிற்கிறேன் நாங்கள் கூறுகின்ற கருத்தும் பெரிய அளவில் தமிழ் மக்கள் பேரவை மட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எழுக தமிழ் 2 மிக முக்கியமான எழுக தமிழ் நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த கோட்பாடு முன்னுக்கு போய்கொண்டு தான் இருக்கின்றது.
சரி, இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து விமர்சனம் செய்துட்டு வரீங்க, நீங்கள் அவங்கள்ட்டேருந்து முற்றிலும் மாறுபடுறீங்க. சரி, அவங்க ஏன் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறபடி இப்போ 13 அரசியல் சட்டத்திருத்தத்தின் கீழ் ஒரு தீர்வு அல்லது ஒற்றை ஆட்சியின் கீழ் தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட, ஏன் அவங்க வந்து இலங்கை அரசு சொல்கிறபடி அல்லது இது மாதிரியான ஒரு திட்டத்திற்கு உடன்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதே நிஜம் சார்ந்து இதுதான் தீர்வு, இதுதான் கிடைக்கும் ங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
அப்படி என்றால் அவர்கள் மக்களுக்கு தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், சுயநிர்ணயம், சமஷ்டி என்று கதைக்க தேவையில்லை. அவர்களை பொறுத்தவரையிலே ஒற்றையாட்சி இருக்கிற மாகாண சபையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு வேறு வழி தெரியாவிட்டால் அவர்கள் அதை மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லி மக்களிடமிருந்து ஒரு ஆணையை பெற்று பார்த்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த நேர்மையான கொள்கையை கொண்டு போகிறதை தடுக்கிறதுக்காக எங்களுடைய கொள்கையை தேர்தல் காலத்தில் பயன்படுத்தி மக்களை அவர்களுக்கு ஏமாற்றி நம்ப வச்சு அந்த வாக்குகளை பெற்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு துஷ்பிரயோகம் செய்து
நினைக்கிறீங்க
விலை போயிட்டாங்கன்றதான் எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு.
விலை போயிட்டார்
நிச்சயமாக.
சரி, இப்போ நீ இப்போ வரலாறை வந்து கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்ப்போம். இப்போ தந்தை செல்வா வந்து அரசியல் ரீதியாக ஒரு வலுவான தலைவர், விடுதலை புலிகள் வந்து ஒரு வலுவான ஆயுத போர் நடத்திய ஒரு வலுவான ஒரு இயக்கம். இந்த இரு தலைவர்களாலையும் இந்த இரு அமைப்புகளாலையும் சாதிக்க முடியாததை நீங்கள் எப்படி சாதிக்க முடியும், அல்லது TNA ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி சாதிக்க முடியும்னு நம்புறீங்க அல்லது எதிர்பார்க்குறீங்க?
ரெண்டு விஷயம். தந்தை செல்வநாயகம் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்த பொழுது இலங்கை தீவை மையப்படுத்தின ஒரு பூகோள அரசியல் போட்டி வல்லரசுகள் மட்டத்தில் வந்து இருக்கவில்லை. அவருடைய மறைவுக்கு பிற்பாக தான், விசேஷமாக 80களிலே தான், JR ஜெயவர்தன் என்ற வருகையோடு அமெரிக்காவுடைய தலையீடு கூடுதலாக இலங்கையில் இருக்க, இந்தியாவுடைய தேசிய நலன்கள் பாதிக்கப்படுற ஒரு நிலையிலே ஒரு பூகோள போட்டி தொடங்கினது. ஆனால் பனிப்போர் காலத்தில் இந்தியா சோவியத் யூனியன் நாடுகளோடு இருந்த ஒரு கட்டத்தில் தான் அந்த போட்டி நடைபெற்றது. அந்த போட்டி நடைபெற்ற காலத்தில் தமிழக விடுதலை போராட்டம் வந்து வளர்ந்தது, இந்தியாவை வந்து அந்த போராட்டத்தை பலப்படுத்தினார். துரதிருஷ்டவசமாக வந்து பனிப்போர் முடிவுக்கு வந்தது, சோவியத் யூனியன் உடைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரும்பவும் போட்டி இல்லாமல் போனது. ஆனால் இன்றைக்கு அந்த போன போட்டி வேறு விதமாக தொடங்கி இருக்கின்றது. இந்தியாவுக்கு வந்து இலங்கையில் ஒரு இருப்பொண்டு வச்சிருக்கிறதுக்கான தேவை இருக்கின்றது. அதே போல் மெட்ட பக்கத்தில் வந்து சீனா இலங்கையில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இருப்பொண்டு வச்சிருக்கிறதான தேவை இருக்கிற இடத்துல அந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்றால், இந்த பூகோள போட்டியை பயன்படுத்தி நாங்கள் முன்னுக்கு போகலாம். எப்படி 80களில் வந்து அந்த போட்டி இருந்த நிலையில் எங்களுடைய விடுதலை போராட்டம் வளர்ந்து பலம் பெற்றதோ, அதே போன்று இன்றைக்கும் வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது.
ராஜீவ் காந்தியின் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டா அந்த காலகட்டத்தில் கூட பூகோள அரசியல் வந்து அமெரிக்கா இலங்கையில் கால் ஊன்றிவிடக் கூடாதுங்கிற ஒரு இந்தியாவின் நிலைப்பாட்டினால 13வது சட்ட திருத்தம் வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 13வது சட்ட திருத்தமே அந்த நேரத்திலேயே அது அவ்வளவுதான் தர முடியும்னா இப்போதைய மாறுபட்ட பூகோள சூழல்ல எப்படி நீங்க வந்து 13வது சட்ட திருத்தத்தையும் தாண்டி வந்து ஒரு பூகோள ரீதியான ஒரு அழுத்தத்தினால வந்து ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நம்புறீங்க?
இல்லையே, 13வது திருத்தம் இல்லையே முக்கியம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் தான் முக்கியம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேறொரு நாட்டு இலங்கைக்கு கால் வைக்கிறதை இந்தியாவுடைய நிலங்களை மீற வகையில் இல்லாட்டி பாதிப்பை கொடுக்குற வகையில் அனுமதிக்க முடியாதுன்றதான் இந்திய இலங்கை ஒப்பந்த இணைப்புகள் இலங்கை இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குனு. ஆனால் அதை மீறி தான் இன்றைக்கு சீனாண்ட வருகை வந்திருக்கு. இன்றைக்கு சீனாண்ட வருகை எந்தளவு தூரத்துக்கு வந்திருக்கு என்றால், தாங்கள் விரும்பி இந்தியா விரும்பி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின பிற்பாடும் முழுமையாக சீனாவை கைவிட்டு இந்தியாண்ட ஒரு ஆதிக்க வட்டத்துக்குள்ளே வந்து இந்த சிங்கள தேசிய அரசியல் வேலை தயாரில்லைன்றது தான் இன்றைக்கு கலையதார்த்தம். ஆகவே இந்தியாவுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இன்றைக்கு கூட ஹம்பந்தொட்டைக்கு வந்து 15,000 ஏக்கரை கொடுத்ததை வந்து இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை. திருகோணமலையில் வந்து இந்தியாவுக்கு ஒரு இருப்பொண்டு வச்சிருக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்துறதுக்கு ஸ்ரீலங்கா தயங்கி கொண்டு இருக்கின்றது, பலத்த எதிர்ப்புகள் இருக்கின்றன. அப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு அந்த தேவைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிற நிலையில் அந்த போட்டித்தன்மை வளர்ந்து கொண்டு இருக்கு.
இப்போ விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட நேரம் சீனா கால் ஊன்றி கொண்டிருந்தது இலங்கையில், அதை இந்திய அரசு அனுமதித்தது என்பதாக பார்க்கப்படலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்வீர்கள் தமிழர்களின் நலன் சார்ந்து சீனா இலங்கையில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக இந்திய அரசு தமிழர்களுக்கு உதவும் அப்படி என்று எப்படி நம்புகின்றீர்கள்?
இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்தியாவை நம்புறதாக இல்லை, ஆனால் இந்தியாவுக்கு நலன்கள் இருக்கின்றன. இந்தியா எங்களை பொறுத்தவரையிலே, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்தியா அயல் நாடு. ஈழத்தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாடோட மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம், நாங்கள் இந்தியாவை மீறி செயல்பட விருப்பமில்லை. ஆனால் அதற்காக எங்களுடைய நிலங்கள் மீற வகையில் இந்தியா செயல்பட விரும்புகின்ற பொழுது அதை கண்ண முடிக்க ஆதரிக்கிறதுக்கும் நாங்கள் தயாரில்லை.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நம்முடன் உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைப்பின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். சரி, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மக்கள் ஆதரவு தரும் பட்சத்தில் அல்லது ஆணை தரும் பட்சத்தில் என்ன வித்தியாசமாக செய்வீர்கள்?
உதாரணத்துக்கு, கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அனைவருக்கும் நன்றாக தெரியும், அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் இந்தியாவும் அமெரிக்காவும் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து தமிழருடைய வாக்குகள் இல்லாமல் அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்க முடியாது. ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்க முடியாது. முஸ்லீம்களோ மலையக தமிழர்களோ ஆதரிச்சிருந்தாலும் கூட வடகிழக்கு வாழ் ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்க முடியாது. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேரம் பேசியிருக்கலாம்.
என்ன பேரம் பேசுவீர்கள் சொல்லுங்க.
தமிழருடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் பேரம் பேசியிருக்கலாம். இப்போ சர்வதேச சமூகம் தமிழீழ விடுதலை புலிகளை அழித்ததுக்கு எப்படி நியாயப்படுத்தினோம் என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் தனி நாடென்ற கோரிக்கையை கைவிட தயாரில்லை என்றும், சமஷ்டியை சிங்கள மக்கள் கொடுக்க தயாராக இருந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் வெறுமனே வந்து ஒரு தனி நாடை நோக்கி மட்டும்தான் செயல்படுறார்கள். அது சர்வதேச நிகழ்ச்சிகளில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். சமஷ்டியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை நாங்கள் ஆதரிச்சிருப்போம், ஆனால் புலிகள் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை என்று சொல்லித்தான் இந்த அழிப்பை முற்றுமுழுதாக நியாயப்படுத்தினவர்கள். இன்றைக்கு அதே தரப்புகள், விசேஷமாக மேற்கு நாடுகளும் இந்தியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சரி, புலிகள் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றதுக்காக நீங்கள் அழிச்சிருங்கள் என்றால், இன்றைக்கு தமிழ் மக்கள் சமஷ்டிக்காகத்தான் ஆணை கொடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் கொண்டு வரணும்.
இல்லை இல்லை, அப்படின்னா சிங்கள மக்கள் விரும்பாத ஒன்றை இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ அல்லது மேற்கத்த நாடுகளோ திணித்திருக்க முடியும் அப்படிங்கிறீங்களா?
நிச்சயமா, 13வது திருத்தத்தை சிங்கள மக்கள் விரும்பினார்களோ, இல்லாட்டி இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை வந்து சிங்கள மக்கள் விரும்பியா கைச்சாத்திடுவேன். ஒரு வல்லரசு தன்னை தேவை அடைய விரும்புகிற இடத்துல வந்து அவர்களுக்கு வழிகள் இருக்கு ஒரு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு. கேள்வி என்னென்றால், நாங்கள் அந்த நிலைமைகளை பயன்படுத்தி எங்கட நிலங்களை அடையிறதுக்கு இந்தியாவை அந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் நிச்சயமாக மக்களுடைய உரிமைகளை அடைவதற்கு முன்னுக்கு போகலாம்.
தமிழ் மக்கள் அளவிற்கு முஸ்லீம் மக்களின் எண்ணிக்கையும் உள்ளதல்லவா, அவர்களை வைத்து கொண்டும் கூட இந்தியா வந்து இலங்கை அரசை கட்டுப்படுத்த முடியும் அல்லது எதை சாதிக்க வேண்டும்.
இல்லை, என்னடா முஸ்லீம் மக்கள் இந்தியாவுடன் சேர்ந்து வேலை செய்ய தயாரில்லை, அது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும்.
எப்படி சொல்கின்றீர்கள்?
அது வெளிப்படையாக தெரிஞ்சு முடியும். இன்றைக்கு உண்மையிலே ஸ்ரீலங்கா அரசு முஸ்லீம் மக்களை, கிழக்கிலே வாழ்கிற முஸ்லீம் மக்களை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுடைய நலன்கள் பாதிப்பு அடைகிற வகையில் இந்தியாவுடைய பிடி, விசேஷமாக திருகோணமலை போன்ற பிரதேசங்களில் இந்தியாவுடைய பிடி பலவீனப்படுத்துகிற வகையில் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அனைவருக்கும் நன்றாக தெரிஞ்ச முடியும். முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தானோடும் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளோடும் தான் உறவுகளை பேணுகிறார்கள், இந்தியாவை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள் என்றதும் வந்து நன்றாக தெரிஞ்ச முடியும். ஆகவே இந்தியாவுக்கு பேரம் பேசுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பு ஈழத்தமிழர்கள் என்றதும் இந்தியாவுக்கு நன்றாக தெரியும்.
மக்கள் தொடர்ந்து உங்கள் கட்சியை புறக்கணித்து வருகின்றார்கள், ஏன் இப்படி புறக்கணித்து வருகின்றார்கள் நினைக்கிறீர்கள்?
இல்லை, எங்களை பொறுத்தவரையில மக்கள் ஒரு குழப்பமான நிலைமையில தான் இருந்தவர்கள். விசேஷமாக
தேர்தல்லையா
2010 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கையை கைவிட்டு ஒரு புலியான கோணத்தில் போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க மக்கள் அதை நம்ப தயாராக இருக்கவில்லை. என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, அதுவும் விசேஷமாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி போன தரப்பு தான் கூட்டமைப்பு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தரப்பு புலியான கோணத்தில் இன்றைக்கு இயக்கம் இல்லாத ஒரு பட்சத்தில், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு புலியான கோணத்தில் செயல்படும் என்ற நம்பிக்கை வச்சிருக்கவில்லை, எங்களை குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2015 அப்படி அல்ல, 2015 ஒரு மாற்றுத்தலைமை தேவை என்ற நிலையில் தான் மக்கள் இருந்தவர்கள். ஆனால் சம்பந்தன் மிக தெளிவாக வந்து மக்களிட ஒரு வாக்குறுதியை கொடுத்தவர், 2016 தீர்வு கட்டாயம் வரும், நாங்கள் அதாவது தமிழரசு கட்சி 60 வருஷமாக செயல்பட்டு இப்போ தீர்வை அடையிறதுக்கு எங்களுடைய பாதையை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிற நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னேறி இப்போ தான் அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிற நிலையில், போராட்டத்தை வெற்றி அடைகிறதுக்கு இருக்கிற நிலையில் இவர்கள் இப்போ தான் ஏதோ தொடங்க போகிறார்கள். ஆகவே தயவு செய்து இதில் திசை திரும்பி நீங்கள் அவர்களுக்கு பின்னால் போகாதீர்கள், எங்களுக்கு 1 வருஷத்துக்குள் நாங்கள் தீர்வை கொடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுக்குற இடத்துல 2nd கட்டத்தில் வந்து மக்களும் யோசிப்பார்கள், என்னடா இவே 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் 65-68 வருஷமாக நாங்கள் இந்த தீர்வுக்காக காட்டு கொண்டிருக்கிற இடத்துல வந்து ஆணித்தரமாக 1 வருஷத்துக்குள்ளே தீர்வு கொடுப்பார்கள் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று தான் சொல்கிறார்கள். 2 வருஷம் கழிய இதே மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுத்த இதே மக்கள் தான் 1000 கணக்காக வந்து வீதியில் ரோட்டில் இறங்கி எழுகத்தமிழில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைய தலைமை, விசேஷமாக தமிழரசு கட்சி, சம்பந்தன் உட்பட எழுகத்தமிழை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேணும். இது உண்மையிலே தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்துக்கும் எதிரான ஒரு விடயம். ஆகவே மக்கள் இதை புறக்கணிக்கணும் என்ற பகிரங்கமாக அழைப்பு விட்டிருந்த நிலையிலையும் மக்கள் மிகப்பெரிய அளவில் பொங்குதமிழ் நடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் வீதியில் இறங்கி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவை எங்களை பொறுத்தவரையில் தேர்தலில் நாங்கள் தோற்று போயிருந்தலாம், இல்லாட்டி தேர்தலில் நாங்கள் வெல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நாங்கள் வெல்லாமல் இருந்ததுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல் மோசடி தான் காரணம் என்றது மக்கள் மட்டத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான்னு தான் எங்களுடைய கருத்து.
இப்போ உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிடிக்காது, அது தனிப்பட்ட வகையிலையும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி இருக்கட்டும், அதற்காக நீங்கள் விக்னேஸ்வரனின் பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாக்குகின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், என்ன பதில்?
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.